أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وسميعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. الله الذي يعلم அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களையெல்லாம் உங்களுக்கு நடக்க முடியாமல் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், வசியத்தை செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் கற்றுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளை தெரியாமல் இந்த கோவிலகத்தில் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை படைத்தவன், எங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், எங்கள் மீது அதிகாரம் கொடுக்கக்கூடியவன் ஜீனையும் அம்மா எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களை படைத்தவன், எங்களை நிர்வகிக்கக்கூடியவன், எங்களின் மீது ஆதிக்கம் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு சட்ட யாப்பையும் ஒரு வழிமுறையையும் எங்களுக்கு தந்து அந்த வழிமுறைக்கு இஸ்லாம் என்பதாக பெயரும் வைத்திருக்கிறான். மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் இஸ்லாமுக்குள்ளே வர வேண்டும், நீங்கள் முஸ்லீம்களாக மாற வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது அல்லது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தொடக்கம் சையதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் உலகத்தில் எத்துணை நெச்ச நபிமார்கள் இருந்தார்களோ அத்துணை நபிமார்களும் உலகத்தில் மக்களை அழைத்தது, மக்களை தாவா செய்தது அந்த இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். இதை பற்றி எல்லாம் குரான் மிக தெளிவாக ஆழமாக அறிந்திருக்கிறார். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல்கீஸ் என்கிறக்கூடிய பெண்மணிக்கு எழுதிய கடிதத்தில் கூட இஸ்லாத்தின் பக்கமாகத்தான் அந்த பெண்ணை அழைத்தார்கள். இன்னஹோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹோ மின் சுலைமான என்று சொல்லி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கடிதத்தை ஆரம்பித்தார். நீங்கள் முஸ்லீம்களாக என்னிடத்தில் வந்து சேருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் என்னிடத்தில் வந்து சேருங்கள். அவர்கள் கூட இஸ்லாத்தின் பக்கம் தான் மக்களை அழைப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்திருக்கிறது அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவும் கொடுத்தார்கள். முஸ்லீம்களாக உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்துடைய வாழ்வை முடித்துக் கொண்டு என்னை சந்திக்க வரும் பொழுது எப்படி வர வேண்டும், என்னை சந்திக்க வரும் பொழுது நீங்கள் எப்படி வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான்,
يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون.
உங்களுடைய கடைசி நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள், இந்த உலகத்துக்கு சலாம் செல்லக்கூடிய நாள், உங்களுடைய மௌத்துடைய தருணம் நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும்.
எங்களை படைத்தவன், எங்களை மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், எங்களை நிர்வகிக்கக்கூடியவன், அதிகாரம் உடையவன், எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறான். நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்தவர்கள் எங்களுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், நாங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கிறது, இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். குர்ஆனை பற்றி பாருங்கள், சுன்னாவை பற்றி பாருங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த நல்லவர்களுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். வெறுமனே குர்ஆன் சுன்னா மாத்திரமல்ல, வெறுமனே குர்ஆனும் சுன்னாவும் மாத்திரமல்ல, குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடந்த நல்லோர்களை பற்றியும் குர்ஆன் கிடைத்திருக்கிறது. பற்றி பேசுவது போல ரிஜாலுல்லாஹுவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, இறைவனுடைய இறை நூலை பற்றி குர்ஆன் பேசியது போல இறை நேசர்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அதனால்தான் குர்ஆனில் ஒவ்வொரு தொழுகையிலும் சுரத்துல் ஃபாத்திஹாவில நல்லாவிடத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக, எங்களுக்கு சரியான வழியை காட்டுவாயாக, ஹக்கை ஹக்காக விளங்கப்படுத்துவாயாக, உண்மையை உண்மையாக புரிய வைப்பாயாக என்பதாக கேட்டிருந்து சொல்லுகிறோம். யாருக்கு காட்டியது போல எப்படிப்பட்ட வழி சுராத்தல்லி நான் அந்த அலையில் உலகத்தில் அந்த நேரான வழியை காட்டி யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ, யாருக்கெல்லாம் நீ ஞாபகத்து செய்தாயோ, பாக்கியங்களை கொடுத்தாயோ, அப்படிப்பட்ட சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا. قرآن تلاوه சொல்லுகிறது, நாம் எப்படி வாழ வேண்டும், வெறுமனே குர்ஆன் சுன்னாவும் மாத்திரமல்ல, அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்வினுடைய வழிகாட்டியாக எடுத்து அதை வாழ்வுக்கு உதாரணம், வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டியை ஆக்கிக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்தோருடைய வழியை என்னுடைய வழியாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான், மார்க்கத்தை தந்திருக்கிறான், நாங்கள் பாக்கியவான்கள். கேட்காமலேயே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், கேட்காமலேயே எங்களுக்கு அல்லாஹ் தந்துவிட்டான், என்னை முஸ்லீமாக ஆக்கிவை, என்னுடைய சந்ததியை முஸ்லீமாக ஆக்கிவை என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்கவில்லை. மாறாக சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய சந்ததி, தங்களுடைய குடும்பத்தை, தன்னுடைய பரம்பரையை முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி துஆ கேட்டிருக்கிறார். وَإِذْ يَرْفَعْ إِبْرَاهِيمُ قَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا امه مسلمه لك. நபிமார் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக எங்களை வாழ வைப்பாயாக என்று சொல்லி துஆ கேட்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு கேட்காமலேயே தந்திருக்கிறார். நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிறோம், இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சகோதரி தெரியாது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழைப்பு விடுகிறார். அநேகமான மக்களுக்கு தெரியும் இந்த ஆயத்தை, இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள். இது ஆயத்தல்ல, இது ஆயத்தினுடைய நடுத்துண்டு. அந்த ஆயத்துக்கு முந்தைய ஒரு பகுதி இருக்கிறது, அந்த ஆயத்துக்கு பின்னாலே ஒரு பகுதி இருக்கிறது. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு குர்ஆனுடைய ஒரு துண்டுக்கு மாத்திரம் விளக்கம் சொல்வது தவறு, அதனுடைய முன்னையும் பின்னையும் சேர்த்து அதற்குரிய பரிபூர்ணமான விளக்கம் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் எதை நாடுகிறான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அழைத்துக் கொள்ளுங்கள், பாடசாலைகளில், பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் புதிய புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பெரும்பாலும் சொல்வது சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் பணி பணி என்பதாக சொல்லியிருக்கிறார். குர்ஆன் 6666 திருவசனங்களில் முதல் ஆயத்து இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, கற்பீராக, வாசிப்பீராக என்று தான் வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், அப்படி சொல்வது தவறு. உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லிப்படுத்தீராக, உன்னுடைய ரப்புடைய திருநாமத்தை ஓதிப்படுத்தீராக. நாங்கள் அதை மறந்துவிட்டு, அதை புறக்கணித்து விட்டு படிப்பீராக என்று மாத்திரம் சொல்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உன்னை படைத்தவன், நான் உன்னை வாழ வைத்திருக்கிறவன், சிந்திக்கக்கூடிய திறனை நான் உனக்கு தந்திருக்கிறேன், உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன், நீ என்னை மறந்து படிக்க போறாயா? அப்படி முடியாது. நாங்கள் நித்திரை கொள்கிறோம், தூங்க போகிறோம், தூங்க போகும்போது சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமூத், யா அல்லாஹ் உன்னுடைய திருநாமத்தை கொண்டே மௌத்தாகிறேன். எனக்கு ஒரு மௌத்து வந்து விட்டது, சுபஹானல்லாஹ், எனக்கு ஒரு மௌத்து வந்து விட்டது. தூக்கம் என்றால் மௌத்து. எத்தனை வருடத்திலும் வரலாம். எங்களுடைய ஒரு ஆளின், ஒரு மௌலவி, பள்ளியுடைய இமாம் கொழும்புல சென்று ரெண்டு நாளைக்கு முன்னால, முந்தைய நாள் இரவு இஷாவுடைய தொழுகையை கொடுத்து இரவு சாப்பிட்டுட்டு, தனக்கு வயது 35 மாத்திரம், ரெண்டு குழந்தைகள், மதரசாவில பாஸ் அவுட் ஆகி வந்து ஒரு பள்ளியில கடலை செய்யக்கூடியவர், மதரசாக்கள் மக்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தோட வந்து கொழும்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம், இரவு 1 மணி 2 மணிக்கு போல ஏதோ கக்கல் ஏதோ ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் மௌத்து வந்திருக்கிறது. வெறுமன 35 வயது மௌத்தாகிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய மொழி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன சொன்னால், எந்த விதமான நோயும் இல்லாமல் மௌத்தாக இருக்கிறார். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் இல்லை, அவருக்கு ஹார்ட் பெயினும் இல்லை, அவருடைய ரத்தத்தில் இருந்த ஜெர்ஸும் இல்லை, அவருக்கு எந்த விதமான கிருமியும் அவருடைய உடம்பை தொட்டில்லை, ஆனால் மௌத்தாகிவிட்டார். மௌத்து வரத்தான் செய்யும், மௌத்தாகத்தான் வந்திருக்கிறோம். எப்ப மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. நான் இந்த மண்ணில் பிறந்தவர், இங்கத்தான் மௌத்தாக வேண்டும் என்ற நியதி அல்லாஹ்விடத்தில் கிடையாது. என்னுடைய மௌத்து எங்கேயும் வரலாம். ஏராவூர்ல பிறந்தவருக்கு கொழும்புல மௌத்து வரலாம், இலங்கையில பிறந்தவருக்கு வெளிநாட்டில் மௌத்து வரலாம், இலங்கையில் பிறந்தவருக்கு அவருக்கு மின்னுலகத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வரலாம். மௌத்து என்று சொல்லக்கூடிய எப்பவரும் யாருக்கும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரே, தெரியாமலே உறங்க போகிறோம், தூங்க போகிறோம், நித்திரைக்கு போகிறோம், என்ன சொல்லிக் கொண்டு போகிறோம், அல்லாஹ்வே உன்னுடைய பேரை சொல்லி மௌத்தாகிறேன். தூக்கத்தில் நிரம்பிவிட்டோம். இந்த வாய் கழுவ இல்லை, அந்த வாயில நாவர வாய், அதாவது இரவு நேரம் அந்த வாயில நாவர கட்டு, அதாவது நாட்டவரிக்கிறது, துருவாரை அடிக்கிறது வாய். துஷ்மன் இல்ல, வெளிநாட்டிற்கு போக இல்ல, கண்ணை திறந்துட்டோம். அவ்வளவுதான், விழிப்பு வந்து விட்டது. பதிலுக்கு, பகட்டத்துக்கு, தொழுகைக்கு விழிப்பு வந்து விட்டது. முதலாவது வார்த்தை கண் திறந்தலும் சொல்லுகிறோம், என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி. என்ன ஒரு 6-7 மணி நேரம் மௌத்தாக்கி வைத்திருந்து விட்டு எனக்கு மீண்டும் உயிரை தந்து என்னை எழுப்பாக்கினாலே அவனுக்கு எல்லா புகழும். நாம் எல்லா கட்டத்திலும் சொல்லுவது அல்லாஹ், தூக்கப் போறதும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக் கொண்டுதான், எழுப்பி வாரதும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக் கொண்டுதான். இதே போலத்தான் ரப்பு சொல்லுகிறான், தடியுங்கள், எப்படி படிக்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், என்னை மறந்து கற்கக்கூடாது. என்னை மறந்து விஞ்ஞானம் படிப்பதில்லை, என்னை மறந்து நீ உலகத்தை படிப்பதில்லை, என்னை மறந்து நீங்கள் தேடுவதல்ல. எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அம்மா சொல்லுங்க, ஜும்ஆவுடைய தினத்தில பள்ளிக்கு அழைக்கப்பட்டு விட்டால், தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைத்தால் நீங்க இங்க வர வேண்டும். ஆச்சரியமான குர்ஆனுடைய திருவசனங்கள், يا ايها الذين امنوا اذا نودي للصلاه في يوم الجمعه جمعهுடைய நாள்ல உங்களை தொழுகையின் பக்கமாக அழைக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுகையின் பக்கமாக ஓடி வாங்கோன்னு சொன்னேன், தொழுகையின் பக்கமாக வாங்கோன்னு சொல்லாம அல்லாஹ் வேறு பக்கமாக அழைக்கிறார். தொழுகை அழைக்கப்படுகிறது ஐயா சலா ஐயா சலா, தொழுகையின் பக்கமாக வந்து சேருங்கள். உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் எதிர்த்து போக வேண்டும். தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அல்லாஹ்வுடைய சிந்தனை. வெறுமனே தொழுகை என்பது ருக்கூவும் சுஜூதும் கியாமும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் மட்டுமல்ல, தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடியது அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு, அல்லாஹ்வுடன் நான் சம்பாஷணை செய்கிறேன் என்ற ஃபீலிங். அன்புக்குரிய சகோதரரே, குர்ஆன் சொல்லுகிறது தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய சிந்தனையின் பக்கமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஏற்கனவே அல்லாஹ் தொழுகையின் பக்கமாக சொல்லு கொண்டு சொல்ல இல்ல, குர்ஆனுடைய இன்னும் ஒரு திருவசனம் சொல்லுகிறது, ஃபவைலுல்லில் முஸல்லீன், அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில், அல்லாஹுவை மறந்த நிலையில், ஞாபகம் இல்லாத நிலையில், என்ன ஓடுகிறோம் என்ன செய்கிறோம் என்பது தொழுகையிலேயே ஞாபகம் இல்லை என்றிருந்தால் தொழுகைக்கு வெளியே எப்ப ஞாபகம் வரப்போகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையில என்னை மறந்து வாழ தொடரக்கூடியவர்கள் அவங்க யாரு? அவங்க யாரு? முனாஃபிக்கீன். அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக்கீன் யாரும் தெரியுமா? தொழுகையில அல்லாஹை கொஞ்சமாக ஞாபகம் படுத்துவார்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை தொழுகையில கொஞ்சம் வரும். மக்களுக்கு காண்பிப்பதற்காக தெளிவாகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அறிக்கையில்லா, அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய விக்ரி பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆச்சரியமாக சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார், முடிச்சிட்டீங்களா? தொழுத முடிச்சுட்டீங்களா? பஜார்ல போய் ஹலாலான உணவை தேடுங்கோ, அப்பாறியுங்கள். ஜும்மாவுக்கு ரெண்டு ரக்காத்துத்தான், ரெண்டு ஹுத்துபாக்கள்தான், அது நாலு ஹுத்துபாவும் இல்ல, நாலு ரக்காத்தும் இல்ல, ரெண்டு ஹுத்துபா ரெண்டு ரக்காத்து, அதுக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜும்மாவ தொழுது முடிச்சிட்டு போய் பஜார்ல நீங்க வியாபாரம் செய்யுங்க, ஹலால தேடுறீங்க, இவ்வளவு தான் தேட வேண்டும் என்று குர்ஆன் சொல்ல இல்ல. மறைக்க வழிபாட்டுக்கு அளவு சொல்லிவிட்டு தொழுது முடிச்சுட்டா, நீங்க பஜார்ல வைத்து அல்லாஹினால் ஹலாலாக்கப்பட்ட ஆகமாக்கப்பட்ட அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு பறந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது, அவைகளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையில் அல்லாஹுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது நிச்சயம். அதே போல பஜாரிலையும் தொழில் செய்யும் பொழுதும், வியாபாரத்திலும் விவசாயத்திலும் கடல் தொழிலும் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுதும் நீங்கள் அல்லாஹுடைய திக்ரை மறந்து விடாதீர்கள். தூங்கி எழுப்புகிறோம், அல்லாஹுடைய சிந்தனை, தூங்கப் போகிறோம், அல்லாஹுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, பள்ளிக்கு வாரோ தொழவாரோ அல்லாஹுடைய சிந்தனையுடன் பள்ளிக்கு வாரோம், பஜாருக்கு போறோம் அல்லாஹுடைய சிந்தனையுடன் பஜாருக்கு போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பாடசாலைக்கு போறீங்களா, கட்ட போறீங்களா, கட்டிக்க போறீங்களா, பாடசாலை நடத்தாக்குறீங்களா, நீங்க எப்படி பாடசாலை நடத்தாட்ட வேண்டும், பாடசாலை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், மட்டும் சொல்ல இல்ல, சொல்ல இல்ல, குர்ஆனுடைய ஆரம்ப அஞ்சு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படியுங்கள், எப்படி படிக்க வேண்டும், யாருடைய பெயரை சொல்லி படிக்க வேண்டும், யாருடைய உதவியை கொண்டு படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உன்னை படைத்த, உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, உங்களை நிர்வகிக்கக்கூடிய, உங்களின் மீது அவனுக்கு உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்புடைய அல்லாஹுடைய யஜமானுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். அப்படி படிக்கக்கூடிய கல்வியை தனமா சொல்லுகிறான், கல்வி என்பதாக. இதே போலத்தான் குரானுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது குரானுடைய ஒரு வார்த்தையை மாத்திரம் வைத்துக் கொண்டு விளக்கம் சொல்ல முடியாது. இஸ்லாத்துக்குள்ள வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். நாங்கள் சொல்லுகிறோம் இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம். இந்த ஆயத்துக்கு முன்னு கொண்டிருக்கிறது பின்னுக்கு கொண்டிருக்கிறது. இந்த ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட 3 விஷயங்கள் நாங்கள் விளங்க வேண்டும். يا ايها الذين امنوا ادخلوا بالسلم كافة. இந்த ஆயத்துக்கு கீழே 3 விஷயம் இருக்கு. ادخلوا بالسلم, இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அழைப்பு விடுகிறார் அல்லாஹ், அழைப்பவன் அல்லாஹ். யாரை இங்கு அழைக்கிறான், யாரை கூப்பிடுறான்? நாங்கள் சொல்றோம் இஸ்லாத்தி பக்கமாக போய் தாவா செய்யுங்கள், இஸ்லாத்தி பக்கமாக அழைத்து விடுங்கள். யாருக்கு தெரியுமா? நாங்கள் முஸ்லீம்கள் தானே, ஏன் எங்களுக்கு சொல்ல வாரீங்க, ஏன் எங்களுக்கு சொல்ல வாரீங்க? நான் அல்லாஹ் ஒருவரை நேர்த்துக் கொள்கிறோம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பி இருக்கிறோம், தேவங்களை நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், நலவு கருதி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தாங்க நம்புகிறோம், மறக்குமார்களை நம்புகிறோம், ஆனக்கும் இல்லாகி புனராகி கத்திகி ஒரு துமிகி ஒரு சுனிகி நான் இல்லத்தை நம்புகிறோம். நீங்க ஏன் எங்கள் தெரிஞ்சு இஸ்லாத்த சொல்றீங்க? இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்களே போய் உலகத்துல 4-3 பகுதி 75 விதமான மக்கள் இஸ்லாத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் தாவத்து கொடுங்கிறேன், அவங்களை போய் அழைங்கிறேன் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். ஆனா நேரு மாறாக குரான் சொல்லுகிறது, இஸ்லாத்துக்குள்ள நுழையுங்கள் என்ற அழைப்பு யாருக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கிறது? யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் ஒருவர் என்பதாக நம்பியவர்களே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரும். மனிதர்களே அல்லாஹ் சொல்லவும் இல்லை, நிராகரிப்பவர்களே என்று குர்ஆன் சொல்லவும் இல்லை, என்னுடைய அடியார்களே அல்லாஹ் சொல்லவும் இல்லை, வேத நூல் கொடுக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லவும் இல்லை. என்று சொல்லி குரான் விழிப்பதை போன்று இஸ்லாத்தி பக்கமாக அழைக்கக்கூடிய இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கு முந்தி உள்ள வசனமும் முந்தி உள்ள துண்டும் யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நோம்பு பலவை அல்லாஹ் ஒருவர் என்று அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பியவர்களுக்கு, மௌத்துக்கு பிறகுள்ள ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சிந்தனையுடன் வாழக்கூடியவர்களுக்குத்தான் நோக்கு கடமை. இதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள யோசிக்க வேண்டும். ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தமூத்துன்ன இல்லா அந்த முஸ்லிமான், நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மௌத்தாக வேண்டும். இன்னதீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ் இடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். உலகத்தில் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மதத்தை, வேறொரு கோட்பாட்டை, வேறொரு கலாச்சாரத்தை தன்னுடைய மார்க்கமாக, கலாச்சாரமாக, கோட்பாடாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களை தொற்று வந்த ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று குர்ஆன் அழகாக சொல்லுகிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வித்தியாசம், இதை புரியுங்கள், இதை விலகிக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரரே, ஈமான் என்று சொன்னா ஒன்றை நம்புறது, ஒன்றை விசுவாசம் கொள்றது. என் எல்லாருக்கும் தெரியும் ஃபஜ்ருடைய தொழுக கடமை. இஸ்லாத்தில தொழுகை என்றால் மனிதனுடைய உடம்புக்கு தலைய போல, ஒத்தனுக்கு கை இல்லையா அவனுக்கு நாங்க சொத்து என்று சொல்லுவோம், ஒத்தனுக்கு கால் இல்லையா அவருக்கு நாங்க சொல்லுவோம் நொண்டி என்பதாக, ஒத்தனுக்கு கண் இல்லையா நாங்க அவருக்கு குருடன் என்று சொல்லுவோம். ஆனால் அவர் மனிதன் தான், மனிதன் தான், ஆனால் அவர் ஒரு பலவீனமானவர், அவருக்கு ஒரு துறை இருக்கிறது. ஒத்தனுக்கு தலையே இல்லை என்றால் நாங்கள் அவரை மனிதன் என்று சொல்ல மாட்டோம், அவர் சொல்லுவோம் முண்டம் என்பதாக. அது மனிதன் அல்ல சொன்னாங்க செல்லம். இஸ்லாத்தில தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய உடம்பில் தலைய போல. இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பெயர் வைப்பதல்ல, பெயர் வைப்பதல்ல. பெயர் எப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல 25 நபிமாருடைய பெயர் இருக்கிறது. இதுல வெறுமனே 4 நபியினுடைய பெயர் தான் அரபு பெயர். மற்ற 21 நபிமாருடைய பெயரும் அரபு பெயர் அல்ல. யூசுப் என்பது, இப்ராஹிம் என்பது, இஸ்மாயில் என்பது, இதெல்லாம் யாக்கூப் என்பது. அன்புக்குரிய சகோதரனே தெரியாமலே, இது அரபு பெயர் அல்ல, இது வேறொரு மொழி. ஒருவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அழகப்பர் என்பதாக. அழகப்பர் என்று பெயர் வைத்ததன் காரணமாக அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், அந்த மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரி, ஒருவருடைய பெயர் அபுல் ஹசன். அபுல் ஹசன் என்றால் நாங்கள் சொல்லுவோம் முஸ்லீம் என்பதாக. அழகப்பர் என்றால் நாங்கள் சொல்லுவோம் அவரது வேறு இடத்தை மதத்தை சார்ந்திருப்பதாக. நான் கேட்கிறேன், அபுல் ஹசன் என்றால் தமிழ் அர்த்தம் என்ற அழகப்பர், அழகின் தந்தை. மாற்று மதத்தவர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். உடுப்பை கொண்டு, பேர் மாற்றத்தை கொண்டு நாங்கள் முஸ்லீம்களாக இல்லை. முஸ்லீம் என்று சொன்னால் அன்புக்குரிய சோழே, அதற்கு சில வழி சில வரையறைகள் இருக்கிறது. இஸ்லாம் என்றால் யாரு சொன்ன சொல்லம், நீங்க எந்த ஊர்ல பிறந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க மக்காவில் வாழலாம், மதீனாவில் வாழலாம், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் வாழலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில தொழுகை இல்லையா, தொழுகை இல்லையா, உங்களுக்கு இஸ்லாத்துக்கு இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது. பாடசாலைக்கு பெயர் முஸ்லீம் பாடசாலை, மகாவித்யாலயத்துக்கு பெயர் முஸ்லீம் மகாவித்யாலயம், கல்லூரிக்கு பெயர் முஸ்லீம்களுடைய கல்லூரி. தொழுகைகளுக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொழுகைக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வீட்டுக்கு பெயர் முஸ்லீம் வீடு, எனது வீடுகளில் எத்தனை பேருடைய தொழுகைகள் நாளாந்தம் பலவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாரும் விசுவாசம் சொல்றாங்க, எல்லாரும் நம்புறாங்க. கட்டாயம் தொழுவனம், கட்டாயம் தொழுவனம், தொழுகவாது என்னருக்கு தெரியும். விசுவாசம் கொள்ளலாம், வட்டி வாங்கிறது ஹராம், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வட்டி வாங்குறவங்களுக்கு நல்லதே தெரியும், இந்த வட்டி முசீபத்து பொல்லாதது. இந்த வட்டியை வாங்கி எங்களை ஊர்ல எத்தனையோ ஹாஜியார்மா இல்லாம வைத்தாங்க என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியதா வட்டி ஹராம் என்று அவங்க சொல்லுவாங்க. இந்த பிரபத்தியை நான் வாங்கினதே ஒருவர் வட்டிக்காக வேண்டி கொண்டு பேங்க்ல வச்சாரு, அவர் இல்லாமல் போய் அதுக்கு பிறகு அக்ஷன் தான் நான் இதை வாங்கினேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. வட்டி ஹராம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்குரிய சகோதரே கொண்ட நம்புறது அது லேசி. அதுக்கு பேர் ஈமான், அதுக்கு பேர் ஈமான். பத்தி ஹராம் என்று சொன்னா சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பத்திய பத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒண்ணு நம்புறது லேசி என்புக்குரிய சகோதரரை பெரியார்களே. ஈமான் என்ற நம்பிக்கை, ஈமான் என்ற விசுவாசம். இஸ்லாம் என்று சொன்னா எதை நம்புறோமோ அதை செயல்ல கொண்டு வாங்குவோம். கல்யாணம் முடிக்கக்குள்ள கைக்கூலி வாங்கறது ஹராம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும், பாமர மக்களுக்கும் தெரியும், பட்டதாரிக்கும் தெரியும், பாமர மன்னருக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும். அல்லாஹ் இது ஹராமாக்கி விட்டான். பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் ஆண்கள் இரண்டாரணமாக நீங்க அவங்களுக்கு செலவழிக்கிறீங்க. மகர குடுக்கோணன் மனைவிக்கு உடுப்பு கொடுக்க வேண்டும். உடுப்பு உலமாக்கள் இருக்கிறாங்க, கடலுக்கு நிக்காஹா சொன்னா எந்த அளவுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியுமா கடமை இருக்கிறது. மனைவிக்கு கடைசியாக உடுப்பாட்டப்படக்கூடிய கஃன் துணியும் கணவனுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. ஒருவருடைய மனைவி மௌத்தாக இருந்தார், ஒருவருடைய மனைவி இறையடி சென்று விட்டார், அவருக்கு கடைசியாக உடுப்பாக்கக்கூடிய உடுப்பு கஃன் துணி. இந்த கஃன் யாரை வாங்கி கொடுக்க வேண்டும்? பாப்பா வாங்கி கொடுக்க வேண்டுமா, புள்ள வாங்கி கொடுக்க வேண்டுமா, சகோதரர்கள் வாங்கி கொடுக்க வேண்டுமா, ஒரு ஜமாத்து வாங்கி கொடுக்க வேண்டுமா? குரானுடைய மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். கைக்குறி வாங்கக்கூடாது ஹராம் என்று தெரியும். ஏகப்பட்டவைகள் சொல்லப்படக்கூடியவைகளை நல்ல அழகாக செய்படுக்கிறாங்க. கேட்கிறதல்ல முக்கியம். அல்லாஹ் சொல்கிறார், கேட்டதை கொண்டு செயல்பட்டால் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும். கேட்கிறோம், படிக்கிறோம், யோசிக்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம், கட்டுரைகள் எழுதுகிறோம். அன்புக்குரிய சகோதரே, அதல்ல இஸ்லாம், அதல்ல ஈமான். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், எதை நம்புகிறோமோ அதை செயல்ல கொண்டு வாருங்கள். அதற்கு பெயர் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள், அந்த மகான் அடுத்த குர்பான் செய்யணும். வாப்பகைத்து மகன் கலைக்கிறார், யா முனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அன்பக்க. வாப்ப மகன் சொல்றார், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி. மகன் சொன்னாரு, வாப்பாட்டா அல்லாஹ், வாப்பா அல்லாஹ் சொன்னத செய்து விடுங்கள். வாப்பா சொன்னதை செய்து விடுங்கள். இப்ப வாப்பா மகன் ரெண்டு பேரும் எக்ரி, ரெண்டு பேரும் எக்ரி. இன்னும் விஷயம் நடக்க இல்ல, வாப்ப கருத்துல கத்திய வச்ச இல்ல, மகன் இன்னும் கீழே படுக்க போல இல்ல. வாப்பா மகன் ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க, ரெண்டு பேரும் சம்பாஷணம் நடக்குது. ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தாங்க, மகனை வாப்பப்படுத்தப்பட்டாரு. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தலம்மா அஸ்லமா. இப்ப ரெண்டு பேரும் ஆயத்தமாக அல்லாஹ் சொன்னதை செய்வதற்கு ரெண்டு பேரும் பாப்ப மகன கீழே படுக்கடிச்சாரு, நாங்க கருத்துல கத்திய வச்சாரு. இப்ப அல்லாஹ் சொல்ற கடன் அஸ்லாமா, இப்ப ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க. தெரியும் செயல்வர்களே, அந்த இஸ்லாத்துக்குள்ள நீங்க முந்தி வாங்கோ, அதை செயல்படுத்துங்கோ, அதை பிராக்டிக்கல் பிராக்டிக்கலாக கொண்டு வாங்கோ என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. இரண்டாவது பாயிண்ட், முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அறிவிக்கிறார் இஸ்லாத்தின் பக்கமாக வாங்கோ. ஈமான் என்று இஸ்லாத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? ஈமான் என்றால் விசுவாசம், நம்பிக்கை. எந்த கஷ்டம் கிடையாது, எந்த கஷ்டம் கிடையாது. சுபஹானல்லாஹ், சும்மா ஈமான் கொள்ளேனும், ஆனால் எதை நம்புகிறோமோ அதை செயலில் கொண்டு வரத்துக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும், ரொம்ப பெரிய தைரியம் தேவைப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாத்துக்குள் எப்படி வர வேண்டும்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. எப்படி இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும்? நகலம் தானே சும்மா தருகிறோம், அஞ்சு பெண்ணாளைக்கு கொண்டாடுகிறோம், புதுகையா கொடுக்கிறோம், நோக பெண்ணால் கொண்டாடுகிறோம், நோக பிடிக்கிறோம், பசலில் இருந்து ஹஜ்ஜி செய்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இஸ்லாம் அல்ல. நீங்க இஸ்லாமுக்குள்ள வர வேண்டும் எப்படி தெரியுமா? டோட்டலி அங்க சம்பூர்ணமாக விழித்ததிலிருந்து தூங்க போகும் வரைக்கும் கனவு காணுவது தொட்டு சிந்தனை, அறிவு, அப்பில் நடைமுறைகள், செயற்பாடுகள், குற்றவியல், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், பொருளாதாரம், தொழுகை, இவாதத்து, உங்களுடைய ஈமான், அனைத்து நிஷ்டா வர வேண்டும், அனைத்து நிஷ்டா வர வேண்டும். குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை வரம் எடுத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய பின்னணியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய துறை பிரகாரம் பிள்ளை வளர்க்கக்கூடிய தாய் தாக்கடைந்திருக்கிறாங்க. பாடசாலைக்கு போல இது எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டாம். முதல் நபீனி லா இலாஹா உலாஹி வலா இலாஹா உலாஹி, ரெண்டுக்கு மத்தியில தக்களிக்க வேண்டாம். அங்கல ஒரு கால், இங்கல ஒரு கால் இல்ல. இஸ்லாத்துக்குள்ள நீங்க வருவதாக இருந்தால் முழுக்க முழுக்க வர வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? சுன்னா என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு முன்பாந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? அன்புக்குரிய சகோதரே, எல்லாமே அரசியல் செய்வதாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக வாங்குவோம். வியாபாரியாக இருக்கிறீங்களா? இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வாங்குவோம். ஏன இஸ்லாம் என்ற வியாபாரத்தில் பிரதிபலிக்க வேண்டும். ஏன நிக்கா என்ற திருமணம் இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும். கண்ணியமானவர்களே, கண்ணியமான இளவாக்களே, அன்பு சகோதரர்களே, இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில இஸ்லாம் முழுக்க முழுக்க ஏத கல்யாணத்தில் இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் தான் ஏத திருமணம் நடக்கப் போகிறது. மகர கொடுப்பேன், நிக்காஹு செய்வேன், அல்லாஹ் என்ன பொறுப்பெடுப்பாள், அல்லாஹ் என்ன பொறுப்பெடுப்பாள், நான் சரமான முறையில பணத்தை சேகரிப்பேன் என்றால் அது எதுவாக இருந்தாலும் சரி, வட்டியாக இருக்கலாம், கைக்கூலியாக இருக்கலாம், சீதனமாக இருக்கலாம், லஞ்சமாக இருக்கலாம், ஊழலாக இருக்கலாம், கலப்படமாக இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அநியாயமாக சம்பாதிக்கிறேன். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய ஆசாம், பல்கலைக்கழகத்துள்ள ஆசான், மதரசாவில் ஓதித்திருக்கக்கூடிய ஒரு ஆசான், அவருக்கு இருக்கிறது சம்பளம். அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காலையில 7 மணிக்கு வர வேண்டும், 2 மணி 2.5 மணி வரைக்கும் உங்களுடைய நேரம் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட நேரம், மதரசாவுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், கல்லூரிக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரம் அதுக்காகவே கொடுத்துட்டீங்க, அதுக்குத்தான் சம்பளம் உங்களுக்கு தாராங்க. அது மட்டுமல்ல, நேரம் மட்டுமல்ல, நேரத்துக்கு போய் கொக்கையில சை பண்றது மட்டுமல்ல, நேரத்துக்கு போய் மதரசாவில அங்கிருக்கிற புஸ்தகத்துல சை பண்றது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு. சிலபஸ் ஒரு மல்லாசி, இந்த பாடத்தை இந்த பாடத்துக்கு இந்த பாடம் நடத்தப்பட வேண்டும், இந்த அளவு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடத்துக்குரிய அளவு, ஒரு வருடத்துக்குரிய ஒரு சிலபஸ், ஒரு வருடத்துக்குரிய ஒரு பாடத்திட்டம், ஒரு பாட கோர்வை உங்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சோம், 7 மணிக்கு போனோம் பாடசாலைக்கு, 2 மணி வரைக்கும் இருந்தோம், இடப்பட்ட நேரத்தில் எங்களை மொபைலையும் பேசிக்கொண்டோம், இடப்பட்ட நேரத்தில் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டோம், இடப்பட்ட நேரத்தில் எங்க சொந்த வேலையையும் பார்த்துக்கொண்டு பாடசாலையில 200 214 முடியுது. எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் முடிய இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் முடிய இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, படித்த குரானையும் சுன்னாவையும் சாஹிதாக வைத்துச் சொல்கிறேன், வாங்குற சம்பளம் சாதாரண சம்பளம், வாங்குற சம்பளம் சரமான சம்பளம். அது ஒரு ஆளும் எடுத்தாலும் சரி, ஒரு மாஸ்டர் எடுத்தாலும் சரி, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் எடுத்தாலும் சரி, எங்களை மிக தெளிவாக சொல்லுகிறது, அளவை நிறுவையில் கொலை செய்யக்கூடிய மக்களுக்கு வயிறு என்ற நரகம் இருக்கிறது, நாசம் உண்டாகட்டும். இஸ்லாமத்துக்குள்ள சம்பூர்ணமாக வாங்கும், இஸ்லாமத்துக்குள்ள முழுக்க முழுக்க வாங்கும். நாங்கள் மாற்று வாழ்க்கை பாடசாலை வைத்து படித்தால் படித்து கொடுத்தால் அந்த சொல்லும் எங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிச் சொல்ல பண்பாடு இதுதான், பண்பாடு இதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரே, அன்பு பெரியார்களே, விதிவிலக்கு இல்லாமல் வரையறுக்க சொல்கிறேன், எங்கள வாழ்க்கை இஸ்லாத்துக்குள்ளவர்களாக இருந்தால் முழுக்க முழுக்க டோட்டலி அங்க சம்பூர்ணமாக எப்படி தூங்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி வெளிவாசலுக்கு போக வேண்டும், எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எதற்காக பற்றி வளர்க்க வேண்டும். அம்மா என்னையும் உங்களையும் சீராக்குவாரா? இன்னைக்கு நாங்க எதுக்கு உள்ள வளர்க்கிறோம், நோக்க வேண்டாம், ஒரு கணம் சுத்தி ஒவ்வொருவர் உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க, நான் உள்ள வளர்க்கிற நோக்கம் இல்லை, அல்லாஹ் எதுக்கு எனக்கு வளர்க்க சொல்லி இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரரே, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வு, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வு, அவருடைய வாழ்வு தொடக்கம் சுவருக்க வரைக்கு உள்ள வாழ்வு, இந்த வாழ்வினுடைய பிரயோசனத்துக்காக வேண்டி, லாபத்துக்காக வேண்டி இந்த உலகத்தின் குழந்தைகளை வளர்ப்போம், நல்லவைகளை செய்வோம், நல்லதுக்காக உழைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துடைய சிந்தனையுடன் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமே இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க இஸ்லாமாக இருக்க வேண்டும். நடைமுறை வாழ்வில், குடும்ப வாழ்வில், சோசியல் வாழ்வில், சமூக வாழ்வில், இந்த நாட்டில் வாழும் பொழுது கூட நான் ஒரு முஸ்லிம், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அன்றாட இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க கிழக்கிழக்கையில முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியில் வாழ்வீங்க, இந்த நாட்டுக்கு நாங்கள் விருந்தாளிகள் அல்ல, இந்த நாட்டுக்கு நாங்கள் விருந்தாளிகள் அல்ல, இந்த நாட்டுக்கு நாங்கள் பிரஜைகள், இந்த நாட்டுக்கு நாங்கள் பிரஜைகள், இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு உரிமைகள் இருக்கிற உரிமைகள், உங்களும் இந்த நாடு எங்களுக்கு தர வேண்டிய ஏராளமான உரிமைகள் இருக்கிறது, எங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது, இலவச கல்வி இருக்கிறது, இலவச மருத்துவம் இருக்கிறது, இந்த நாட்டில் ஏராளமான வசதிகள் எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, எங்கெல்லாம் எங்கெல்லாம் எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு கடமைகளும் இருக்கிறது, மறந்து விடாதீங்க. உரிமைகளுக்கு அவதி மட்டும் கண்டுபிடிக்க வேண்டாம், கடமைகளை மட்டும் சிந்தியுங்கள். இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய இறைமைக்காக என்ன செய்திருக்கிறேன், இந்த நாட்டை கட்டி எழுப்புவதில் இஸ்லாமிய சமூகத்துடைய பங்களிப்பு என்ன, நாங்கள் யோசிக்க வேண்டும். 1800 வருஷம் இந்த நாட்கள் நாங்கள் வாழ்கிறோம், இந்த நாட்டுக்கு சுதந்திரங்களே 67 வருஷமாகிவிட்டது, இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன, நாங்கள் பார்க்கிறோம் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும், பட்டதாரிகளாக மாற வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அம்மா என்னை உங்களை மன்னிப்பதாக, இந்த நாடு எங்களுக்கு ஏராளமாக வந்திருக்கிறது. இலவச கல்வி, பட்டப்படிப்பு வரைக்கும், கலாநிதி படிப்பு வரைக்கும், இந்த நாட்டில் ஃப்ரீ ஸ்கூல் தொட்டு பட்டப்படிப்பல்ல கலாநிதி பட்டம் வரைக்கும், பிஎஸ்டி வரைக்கும் கல்வி இலவசமாக கிடைக்கிறது. மேற்கத்திய நாடுகளில், இந்தியாவின் எங்களுக்கு பக்கத்துள்ள நாடு இந்தியா, கண்ணமெடுத்து பாருங்கள். கல்வி படிப்பு என்று சொன்னால் அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், அது எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும். இந்த நாடு எங்களுக்கு இலவசமாக இருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நாள் எங்களுக்கு தந்தவர்களை நாட்டுக்கு திரும்பி கொடுப்போம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் மருத்துவம் இலவசம். நாங்கள் யாரும் மருத்துவத்துக்காக இன்சூரன்ஸ் எடுத்தவில்லை. சில நாடுகள்ல, வட அமெரிக்காவில, மேற்கத்திய நாடுகள்ல, அன்புக்குரிய சகோதரே, நோய் வரும் என்ற பயத்தில் மக்கள் காப்புறுதி இன்சூரன்ஸ் எடுத்துத்தாக வேண்டும். இன்சூரன்ஸுக்கு மாசம் மாசம் காசு கட்டித்தாக வேண்டும். அப்பத்தான் நோய் வந்து அவளுக்கு பைத்தியம் செய்வாங்க. இங்க அப்படி வந்து இல்ல, நோய் வந்துச்சுதா வைத்தியசாலைக்கு போனா எங்களுக்கு மருந்து தந்து, எங்களை விசாரித்து, எங்களை அட்மிட் பண்ணி, எங்களுக்கு மருந்து தந்து, எங்களை பாதுகாத்து, எங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நாட்டில் மையவாதிகள் எங்களுக்கு இலவசம். இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு மையவாதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? மையவாடி இருக்கிறவங்களுக்கு, பாடசாலைகள் இருக்கிறவங்களுக்கு, ரமலானுடைய காலத்துல உலக உலக நாடுகளில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் எந்த ஒரு நாட்டிலும் இல்ல பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கறது இல்ல. சவுதியில கூட இல்ல, பாகிஸ்தான்ல கூட இல்ல, அரபு நாடுகள்ல கூட இல்ல ரமலானுடைய காலத்துல பாடசாலை விடுமுறை. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு கிடைத்தது இருக்கிறது. அது லாபமா நஷ்டமா என்பதை இரண்டாவது பேசுவோம். இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு அனுமதி தரப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் விடுமுறை என்பதாக. நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? எங்கள்கிட்ட உள்ள இஸ்லாத்தை எங்களை சுத்தி வாழக்கூடிய மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர்கள் புரிந்துவிட்டார்களா? நான் சொல்ல இல்லை, அவங்கள்ட்ட போய் இஸ்லாமிய பக்கமாக தாவா செய்வோம்னு சொல்லி, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வோம்னு சொல்லி, அவங்களை வைத்து கூப்பிடுங்கன்னு சொல்ல இல்லை. எங்களை பார்த்தா எங்களை இஸ்லாம் அவங்களுக்கு எப்படி புரியும்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானார். எங்களை இஸ்லாத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன புரியும்? எங்களை பொய் அவங்களுக்கு தெரியும், எங்களை ஏமாற்றம் அவங்களுக்கு தெரியும், எங்களை கலப்படம் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தில சென்ற மூணு நாளைக்கு முன்னால 5 கிலோ ஹெரோயின் சிங்கள பத்திரிகைகள் சிங்கள மீடியாக்களின் ஊடகங்கள் என்ன வருகிறது முஸ்லீம்களை பற்றி? ஒரு பாப்பா, ஒரு மகன், ஏற்கனவே பாப்பா 10 வருஷம் மரியல்ல இருந்து வந்தவர், இருந்து வந்தவர், 5 கிலோ ஹெரோயினுடைய கையை மையமாக பட்டிருக்கிறார். ஒரு முஸ்லீம் குழு, அதாவது ஹெரோயின் வியாபாரம், கஞ்சா வியாபாரத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை யோசிக்கவே நம்பக்கூடிய சகோதரே, இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சொல்லுகிறேன், பட்டதாரிகள் மாத்திரமல்ல அரசியல் தலைவர்கள் கூட யோசிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களும் யோசிக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், சுய லாபத்துக்காக நினைக்கக்கூடிய சில முயற்சிகள் என்னுடைய சமூகத்துடைய மானத்தை பறிக்கிறது, சமூகத்துடைய மானத்துக்கு உழை வைக்கிறது. இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இந்த விடயத்தை யோசிக்க வேண்டும். இந்த நாள் எங்களுக்கு ஏராளமாக வந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரே, எங்களது நியமத்துகளுக்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி, இந்த நியமத்துகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ் இவைகளை பறித்து விடுவார். அல்லாஹ் இவைகளை பறித்து விடுவான். ரெண்டு முஸ்லீம்கள் சண்டை பிடித்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்துட்டு வாங்க சொல்ல முடியாது ஸ்பீக்கர் என்று சொல்லி. அதுக்கு காரணம் மாட்டு மதத்தை சார்ந்த மக்கள் அல்ல, ரெண்டு முஸ்லீம்கள் தான் காரணம். இன்னைக்கு நாங்கள் வாங்க சொல்றோம், இது சட்டத்தில் இல்ல, இது சட்டத்துக்கு முரணாக வாங்க சொல்லுகிறோம். சட்டம் சொல்லுகிறது வேறொன்றை, எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க, விட்டு தந்திருக்கிறாங்க, செய்து கொண்ட கருத்தில இல்ல. ஆனா சட்டத்துல எழுதப்பட்டிருக்கிறது வாங்கி சொல்லுவதாக இருந்தால் அதனுடைய சட்டத்தினுடைய அளவு இப்படி தரவிக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் பெரும்பான்மை சமூகமாக இந்த பிரதேசத்தில் வாழ்கிறோம் என்பதன் காரணமாக நாங்கள் நினைக்க கூடாது. இந்த நாட்டுக்கு நாங்கள் பெரும்பான்மை என்பதாக, இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம், எங்களுக்கு சில ரைட்ஸ்கள் இருக்கிறது, சில உரிமைகள் இருக்கிறது, அவைகளை போன்று எங்களுக்கு கடமைகளும் இருக்கிறது. அந்த கடமைகளையும் விளங்கி அறிந்து தெரிந்து செயல்பட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணைபுரிவானாக, பாவிக்குவானாக. யாவாயினுடைய பாவங்களை நன்றி தருவாயா, எங்களை கேவலப்படுத்தி விடாதையா அல்லாஹ், உன்னை பயத்திருக்கிறோம் யாழ்வா, எங்களை உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பாயா, இஸ்லாமியர்களாக வாழ வைப்பாயா, உன்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.